ஓம் சாந்தி. 14/5/2025. இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் பழைய உலகத்திலிருந்து உறவை முறித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பழைய உலகம் இப்பொழுது முடியப் போகிறது. கேள்வி: சங்கம யுகத்தின் எந்த ஒரு சிறப்புத்தன்மை முழு கல்பத்திலிருந்து தனிப்பட்டதாக இருக்கிறது? பதில்: சங்கம யுகத்தின் விசேஷ தன்மை என்னவென்றால், படிப்பது. இங்கே பலனை எதிர்காலத்தில் அடைகிறீர்கள். அடுத்த பிறவியில் பலனை அடையக்கூடிய படிப்பு முழு கல்பத்திலும் படிப்பிக்கப்படுவது இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது மரண உலகத்தில் அமர உலகிற்காக படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வேறு யாரும் அடுத்த பிறவிக்காக படிப்பது இல்லை. பாடல்: தூரதேசத்தில் வசிக்கக்கூடியவரே. ஓம் சாந்தி. தூரதேசத்தில் வசிக்கக்கூடியவர் யார்? இதை யாருமே தெரிந்திருக்கவில்லை. அவருக்கென்று தன்னுடைய தேசம் இல்லையா? அவர் மாற்றானுடைய தேசத்தில் வருவதற்கு அவர் தன்னுடைய தேசத்தில் வருவது இல்லை. இந்த ராவண ராஜ்யம் மாற்றானுடைய தேசம் அல்லவா? சிவபாபா தன்னுடைய தேசத்தில் வருவது இல்லையா? நல்லது. ராவணனுடைய பரதேசம் என்ன மற்றும் தேசம் எது? சிவபாபாவினுடைய தேசம் எது, பரதேசம் எது? பிறகு பாபா மாற்றானுடைய தேசத்தில் வருகிறார் என்றால் அவருடைய தேசம் எது? தன்னுடைய தேசத்தை ஸ்தாபனை செய்ய வருகிறார். தன்னுடைய தேசத்தில் தானாகவே வருகிறார். நல்லது. இதை பற்றி அனைவரும் சிந்தனை செய்ய வேண்டும். இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். ராவணனுடைய பரதேசத்தை சொல்வது மிகவும் சகஜமாகும். ராமராஜ்யத்தில் ஒரு பொழுதும் ராவணன் வருவது இல்லை. பாபா ராவணனுடைய தேசத்தில் வர வேண்டியுள்ளது. ஏனென்றால் ராவண ராஜ்யத்தை மாற்ற வேண்டியுள்ளது. இது சங்கம யுகமாகும். அவர் சத்தியுகத்திலும் வருவது இல்லை, கலியுகத்திலும் வருவது இல்லை, சங்கம யுகத்தில் வருகிறார். எனவே இது ராமருடைய தேசமாகவும் இருக்கிறது, ராவணனுடையதாகவும் இருக்கிறது. இந்த பக்கம் ராமனுடையது, அந்த பக்கம் ராவணனுடையதாகும். சங்கமம் அல்லவா? இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். இந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கமும் இல்லை. தங்களை சங்கம யுகத்தில் இருப்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அந்த பக்கம் சம்பந்தம் இல்லை. புத்தியின் மூலம் பழைய உலகத்திலிருந்து உறவை முறித்துக் கொள்ள வேண்டியுள்ளது. இங்கேதான் இருக்கிறோம். ஆனால் இந்த பழைய உலகமே அழிய போகிறது என்பதை புத்தியின் மூலம் தெரிந்திருக்கிறோம். இப்போது நான் சங்கம யுகத்தில் இருக்கிறேன் என்று ஆத்மா சொல்கிறது. பாபா வந்திருக்கிறார். அவரை படகோட்டி என்று சொல்கிறார்கள். இப்பொழுது நாம் சென்று கொண்டிருக்கிறோம். எப்படி? யோகத்தின் மூலமாக. யோகத்திற்காகவும் ஞானம் இருக்கிறது, ஞானத்திற்காகவும் ஞானம் இருக்கிறது. யோகத்தை பற்றி தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். பிறகு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று புரிய வைக்கப்படுகிறது. இது கூட ஞானம்தான் அல்லவா? ஞானம் என்றால் புரிதல் ஆகும். பாபா வழி சொல்ல வந்துள்ளார். தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். ஆத்மாதான் 84 பிறவிகளை எடுக்கிறது. பாபா வந்துதான் குழந்தைகளுக்கு விஸ்தாரமாக புரிய வைக்கிறார். இப்பொழுது இந்த ராவண ராஜ்யம் அழிய வேண்டும். இங்கே கர்ம பந்தனம் இருக்கிறது. அங்கே கர்ம சம்பந்தமாகும். பந்தனம் என்பது துக்கத்தின் பெயராகும், சம்பந்தம் சுகத்தின் பெயராகும். இப்பொழுது கர்ம பந்தனத்தை துறக்க வேண்டும். நாம் இந்த சமயத்தில் பிராமண சம்பந்தத்தில் இருக்கிறோம். பிறகு தெய்வீக சம்பந்தத்தில் செல்வோம் என்பது புத்தியில் இருக்கிறது. இந்த ஒரு பிறவிதான் பிராமண சம்பந்தமாகும். பிறகு 8 மற்றும் 12 பிறவிகள் தெய்வீக சம்பந்தத்தில் இருப்போம். இந்த ஞானம் புத்தியில் இருக்கிறது. ஆகையால் கலியுக மோசமான கர்ம பந்தனத்தை நிந்தனை செய்வது போல இருக்கிறது. இந்த உலகத்தின் கர்ம பந்தனத்தில் இப்பொழுது இருக்கக்கூடாது. இவை அனைத்தும் அசுர கர்ம பந்தனம் என்ற புத்தி இப்பொழுது கிடைத்துள்ளது. நாம் கூட ஒரு மறைமுக யாத்திரையில் இருக்கிறோம். இந்த பாபா யாத்திரை கற்றுக் கொடுத்துள்ளார். பிறகு இந்த கர்ம பந்தனத்தில் இருந்து விடுபட்டு நாம் கர்மதீத் ஆகி செல்வோம். இந்த கர்ம பந்தனத்தை இப்பொழுது துறக்கத்தான் வேண்டும். தூய்மையாகி சக்கரத்தை புரிந்து கொண்டு சக்கரவர்த்தி ராஜாவாக ஆக வேண்டும் என்று நாம் பாபாவை நினைவு செய்கிறோம், படித்துக் கொண்டிருக்கிறோம். பிறகு அதனுடைய குறிக்கோள் பலன் வேண்டும் அல்லவா? நமக்கு கற்பிக்கக்கூடியவர் எல்லையற்ற தந்தை என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். எல்லையற்ற தந்தை நமக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் கற்பித்திருந்தார். இது நாடகம் அல்லவா? யாருக்கு கல்பத்திற்கு முன்னால் படிப்பு சொல்லிக் கொடுத்தாரோ அவர்களுக்கு தான் படிப்பு சொல்லிக் கொடுக்கிறார். வந்து கொண்டே இருப்பார்கள், வளர்ந்து கொண்டே இருக்கும். அனைவரும் சத்தியுகத்தில் வரமாட்டார்கள். மற்றவர்கள் அனைவரும் வீட்டிற்கு திரும்பி செல்வார்கள். இந்த பக்கம் நரகம், அந்த பக்கம் சொர்க்கமாகும். அந்த படிப்பில் நாம் இங்கே படிக்கின்றோம், பிறகு பலனையும் இங்கே அடைவோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். இங்கே நாம் சத்தியுகத்தில் படிக்கிறோம். இதனுடைய பலன் நமக்கு புதிய உலகத்தில் கிடைக்கும். இது புதிய விஷயமாகும். உங்களுக்கு இதனுடைய பலன் அடுத்த பிறவியில் கிடைக்கும் என்று உலகத்தில் யாரும் சொல்ல மாட்டார்கள். இந்த பிறவியின் பலனை அடுத்த பிறவிகளில் அடைவது என்பது சங்கம யுகத்தில் தான் நடக்கிறது. பாபாவும் சங்கம யுகத்தில் தான் வருகிறார். நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆவதற்காக படிக்கிறீர்கள். பகவான் ஞானக்கடல் ஒருமுறைதான் வந்து புதிய உலகம் அமரபுரிக்காக கற்பிக்கிறார். இது கலியுகம், மரண உலகம். நாம் சத்தியுகத்திற்காக படிக்கிறோம். நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசிகளாக ஆவதற்காக படிக்கிறோம். இது மாற்றானுடைய தேசமாகும், அது நம்முடைய தேசமாகும். அந்த நம்முடைய தேசத்தில் பாபா வருவதற்கான அவசியமில்லை. அந்த தேசம் குழந்தைகளுக்காகவே ஆகும். அங்கே சத்தியுகத்தில் ராவணன் வருவது இல்லை. ராவணன் மறைந்து விடுகிறான். பிறகு துவாபர யுகத்தில் வருவான். எனவே பாபாவும் மறைந்து விடுகிறார். சத்தியுகத்தில் யாரும் அவரை தெரிந்திருக்கவில்லை. எனவே ஏன், எப்படி நினைவு செய்வார்கள்? சுகத்தின் பலன் முடிவடைகிறது என்றால் பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. இதை மாற்றான் தேசம் என்று சொல்லப்படுகிறது. நாம் சங்கம யுகத்தில் உள்ளோம். நமக்கு வழிகாட்டக்கூடிய பாபா கிடைத்திருக்கிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். மற்றபடி அனைவரும் ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். யார் மிகவும் களைப்படைந்தவர்களாக இருக்கிறார்களோ, யார் கல்பத்திற்கு முன்பு இந்த வழியை அறிந்து கொண்டிருப்பார்களோ அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். வழிகாட்டிகளாகிய நீங்கள் அனைவருக்கும் வழி கூறுகிறீர்கள். இது ஆன்மீக யாத்திரைக்கான வழியாகும். நேராக சுகதாமத்திற்கு சென்று விடுவார்கள். நீங்கள் வழிகாட்டிகள், பாண்டவ சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள். பாண்டவர்கள் ராஜ்யம் என்று சொல்ல மாட்டார்கள். பாண்டவர்களின் ராஜ்யமும் இல்லை, கௌரவர்களின் ராஜ்யமும் இல்லை. இருவருக்கும் கிரீடம் இல்லை. பக்தி மார்க்கத்தில் இருவருக்கும் கிரீடம் கொடுத்து விட்டார்கள். ஒருவேளை கொடுத்தாலும் கூட கௌரவர்களுக்கு ஒளி கிரீடம் கொடுக்க மாட்டார்கள். பாண்டவர்களுக்கும் கூட ஒளி கிரீடத்தை கொடுக்க முடியாது. ஏனென்றால் முயற்சியாளர்களாக இருக்கிறார்கள். போக போக தமோ பிரதானமாகி விடுகிறார்கள். அப்பொழுது யாருக்கு கொடுக்க முடியும்? ஆகையால் இந்த அனைத்து அடையாளங்களும் விஷ்ணுவிற்கு கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் தூய்மையாக இருக்கிறார். சத்தியுகத்தில் அனைவரும் தூய்மையாகவும் முழுமையான விகாரமற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். தூய்மையின் ஒளி கிரீடம். இந்த சமயத்தில் யாரும் தூய்மையாக இல்லை, நாங்கள் தூய்மையாக இருக்கிறோம் என்று துறவிகள் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் உலகம் தூய்மையாக இல்லை அல்லவா? இருந்தாலும் விகாரமான உலகத்தில் தான் பிறவி எடுக்கிறார்கள். இது ராவணனுடைய தூய்மையற்ற உலகம். சத்தியுக புதிய உலகத்தை தான் தூய்மையான ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களை தந்தை தோட்டக்காரர் முட்களிலிருந்து மலர்களாக மாற்றுகிறார். அவர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவராக உள்ளார். படகோட்டியாகவும் இருக்கிறார், தோட்டக்காரராகவும் இருக்கிறார். தோட்டக்காரர் முட்கள் நிறைந்த காட்டில் வந்துள்ளார். உங்களுடைய தளபதி ஒருவரே ஆவார், யாதவர்களின் தலைமை தளபதி என்று சங்கரை சொல்லலாமா? சொல்ல போனால் அவர் ஒன்றும் விநாசத்தை செய்விப்பது கிடையாது. நேரம் வரும்பொழுது சண்டை நடக்கிறது. சங்கருடைய தூண்டுதலின் மூலம் ஏவுகணைகள் போன்றவை உருவாகிறது என்று சொல்கிறார்கள். இந்த கதைகள் அனைத்தையும் அமர்ந்து உருவாக்கியுள்ளார்கள். பழைய உலகம் கண்டிப்பாக அழிய வேண்டும். கட்டிடம் பழையதாக ஆகிறது என்றால் விழுந்து விடுகிறது, மனிதர்கள் இறந்து விடுகிறார்கள். இது கூட பழைய உலகம், அழிய வேண்டும். இவை அனைத்தும் புதைந்து இறந்து விடுவார்கள். சிலர் மூழ்கி இறப்பார்கள், சிலர் அதிர்ச்சியில் இறந்து விடுவார்கள். அணுகுண்டுகள் போன்ற விஷவாயுக்கள் கூட அழித்துவிடும். குழந்தைகளுடைய புத்தியில் இப்பொழுது விநாசம் ஆகத்தான் வேண்டும் என்பது இருக்கிறது. நாம் அக்கறைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். கலியுகம் முடிந்து சத்தியுகத்தின் ஸ்தாபனை அவசியம் நடக்க வேண்டும். பிறகு அரைக்கல்பத்திற்கு சண்டை நடப்பதே இல்லை. இப்பொழுது பாபா முயற்சி செய்ய வைக்க வந்துள்ளார். இது கடைசி வாய்ப்பாகும். காலம் கடத்தினீர்கள் என்றால் திடீரென்று இறந்து விடுவீர்கள். மரணம் முன்னால் நிற்கிறது. அமர்ந்து இருக்கும் போதே மனிதர்கள் திடீரென்று இறந்து விடுகிறார்கள். இறப்பதற்கு முன்னால் நினைவு யாத்திரை செய்யுங்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் பாபா கூறுகிறார், குழந்தைகளே வீட்டை நினைவு செய்யுங்கள். இதன் மூலம் கடைசி நேரத்தில் புத்தியில் என்ன இருக்கிறதோ அப்படிப்பட்ட நிலை உருவாகிவிடும். வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். ஆனால் வீட்டை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் பாவம் அழியாது. பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவம் விநாசமாகும். மேலும் நீங்கள் தங்களுடைய வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். ஆகையால் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். முழு நாளும் நான் என்ன செய்தேன் என்று தங்களுடைய சார்ட்டை வைத்தீர்கள் என்றால் தெரியும். 5-6 வயதிலிருந்து தங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்தீர்கள் என்பது கூட நினைவிருக்கிறது. எல்லா நேரங்களிலும் எழுத வேண்டி இருக்கிறது என்பதும் இல்லை. இடையில் அமர்ந்து பாபாவை நினைவு செய்தேன். கடையில் வாடிக்கையாளர்கள் யாரும் இல்லாத போது நான் நினைவில் அமர்ந்திருந்தேன் என்பது கவனத்தில் இருக்கிறது. உள்ளுக்குள் குறிப்பு இருக்கும். ஒருவேளை எழுத விரும்புகிறீர்கள் என்றால் பிறகு குறிப்பீடு வைக்க வேண்டி இருக்கும். முக்கியமான விஷயமே இதுதான். நாம் எவ்வாறு தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆவது, தூய்மையான உலகத்திற்கு எஜமானனாக எப்படி ஆவது, தூய்மையற்ற நிலையிலிருந்து எப்படி தூய்மையாக ஆவது. பாபா வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். பாபா தான் ஞான கடலாக இருக்கிறார். பாபா நாங்கள் உங்களுடையவர்கள் என்று இப்போது நீங்கள் கூறுகிறீர்கள். எப்பொழுதுமே தங்களுடையவர்கள்தான். மறந்துவிட்டு உடல் உணர்வுடையவர்களாக ஆகிவிட்டோம். இப்பொழுது நீங்கள் கூறியுள்ளீர்கள் எனும் போது நாங்கள் மீண்டும் ஆத்ம உணர்வுடையவராக ஆகிறோம். சத்தியுகத்தில் நாங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக இருந்தோம். மகிழ்ச்சியோடு ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுத்தீர்கள் எனும் போது குழந்தைகளாகிய நீங்கள் இவை அனைத்தையும் தாரணை செய்து பிறகு புரிய வைப்பதற்கு தகுதியானவர்களாக ஆக வேண்டும். அப்பொழுது அநேகருக்கு நன்மை ஏற்படும். நாடகத்தின்படி, வரிசைப்படியான முயற்சியின்படி சேவாதாரிகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பாபா தெரிந்துள்ளார். நல்லது. யாருக்காவது மரம் போன்றவற்றை புரிய வைக்க முடியாது என்றால் யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று சொல்வது சுலபமானதுதானே? இது முற்றிலும் சகஜமானது. இந்த பாபாதான் சொல்கிறார், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். இதை பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு எந்த மனிதனும் சொல்ல முடியாது. வேறு யாரும் ஆத்மாவையோ பரமாத்ம தந்தையையோ தெரிந்து இருக்கவில்லை. அப்படியே சொல்லிவிட்டீர்கள் என்றாலும் கூட யாருக்கும் அம்பு தைக்காது. பகவானுடைய ரூபத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் அனைவரும் நாடகத்தின் நடிகர்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் ஷரீரத்தோடு நடிப்பை நடிக்கிறது. ஒரு ஷரீரத்தை விட்டுவிட்டு மற்றொன்றை எடுத்து நடிப்பை நடிக்கிறது. அந்த நடிகர்கள் ஆடையை மாற்றி விதவிதமான நடிப்பை நடிக்கிறார்கள். நீங்கள் ஷரீரத்தை மாற்றுகிறீர்கள். அவர்கள் ஆண் அல்லது பெண் உடையை அல்ப காலத்திற்கு அணிவார்கள். இங்கே ஆணுடையை எடுத்துவிட்டால் முழு ஆயிலும் ஆணாகவே இருப்பார்கள். அது எல்லைக்கு உட்பட்ட நாடகம். இது எல்லையற்றதாகும். முதன்மையான முக்கியமான விஷயம் என்று பாபா கூறுகிறார். என்னை நினைவு செய்யுங்கள். யோகம் என்ற வார்த்தையை கூட பயன்பாட்டில் கொண்டு வராதீர்கள். ஏனென்றால் அநேக விதமான யோகங்களை கற்றுக்கொள்கிறார்கள். அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையதாகும். இப்பொழுது பாபா கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் வீட்டை நினைவு செய்தீர்கள் என்றால் வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். சிவபாபா இவருக்குள் வந்து படிப்பை கொடுக்கிறார். பாபாவை நினைவு செய்து செய்து நீங்கள் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். பிறகு தூய்மையான ஆத்மா பறந்துவிடும். எந்த அளவிற்கு நினைவு செய்து இருப்பார்களோ, சேவை செய்து இருப்பார்களோ, அந்த அளவிற்கு அவர்கள் உயர்ந்த பதவியை அடைவார்கள். நினைவில்தான் அநேக தடைகள் ஏற்படுகிறது. தூய்மையாக ஆகவில்லை என்றால் பிறகு தர்மராஜபுரியில் தண்டனைகளும் அனுபவிக்க வேண்டி வரும். மரியாதையும் போகும், பதவியும் கீழானதாகிவிடும். கடைசியில் அனைத்தும் காட்சியாக தெரியும். ஆனால் எதுவும் செய்ய முடியாது. உங்களுக்கு இவ்வளவு புரிய வைத்தும் நினைவு செய்யவில்லை. பாவம் அப்படியே இருந்துவிட்டது. இப்பொழுது தண்டனை அனுபவியுங்கள் என்று காட்சி தெரியும். அந்த சமயத்தில் படிப்பதற்கு நேரம் இருப்பதில்லை. நான் என்ன செய்துவிட்டேன் என்று வருத்தப்படுவீர்கள். நேரத்தை ஏன் வீணடித்தேன்? ஆனால் தண்டனை அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஏதாவது நடக்குமா என்ன? தேர்ச்சி பெறாமல் போய்விட்டீர்கள். மீண்டும் படிப்பதற்கான விஷயம் இல்லை. அந்த படிப்பில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் மீண்டும் படிக்கிறார்கள். இந்த படிப்பே முடிந்துவிடும். கடைசி நேரத்தில் வருத்தப்படாமல் இருப்பதற்காக பாபா வழி கூறுகிறார். குழந்தைகளே, நல்ல விதத்தில் படித்துக் கொள்ளுங்கள். புறங்கூறுவதில் தங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். இல்லையென்றால் அதிகம் வருத்தப்பட வேண்டி வரும். மாயை அதிகம் தலைகீழான காரியங்களை செய்ய வைத்து விடுகிறது. ஒரு பொழுதும் திருடி இருக்க மாட்டீர்கள். அதையும் செய்ய வைத்துவிடும். மாயை ஏமாற்றி விட்டது என்று கடைசியில் நினைவிற்கு வரும். இந்த பொருளை எடுத்துக் கொள்ளலாமா என்று முதலில் மனதில் எண்ணம் வருகிறது. இது சரி அல்லது தவறு என்ற புத்தி இப்பொழுது கிடைத்திருக்கிறது. இந்த பொருளை எடுத்தேன் என்றால் தவறாகும், எடுக்கவில்லை என்றால் சரி. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? தூய்மையாக இருப்பது நல்லதல்லவா? தொடர்பின் சாயத்தில் வந்து தளர்ந்து விடக்கூடாது. நாம் சகோதர சகோதரிகள் என்கிற பொழுது ஏன் பெயர் உருவத்தில் சிக்கிக் கொள்ள வேண்டும்? தேக அபிமானத்தில் வரக்கூடாது. ஆனால் மாயை மிகவும் பலசாலியானது. மாயை தவறான செயல்களை செய்ய வைப்பதற்கான எண்ணத்தை கொண்டு வருகிறது. தவறான காரியங்களை செய்யக்கூடாது என்று தந்தை கூறுகிறார். சண்டை நடக்கிறது. தோற்றுவிட்டால் நல்ல புத்தியே வர. நாம் சரியான காரியத்தை தான் செய்ய வேண்டும். கண்ணில்லாதவர்களுக்கு ஊன்றுகோலாக ஆக வேண்டும். இது நல்ல காரியமாகும். ஷரீர நிர்வாகத்திற்காக நேரம் இருக்கிறது. இரவு உறங்கவும் வேண்டும். ஆத்மா களைப்படைந்து விடுகிறது என்றால் பிறகு உறங்கிவிடுகிறது. ஷரீரமும் உறங்கிவிடுகிறது. எனவே ஷரீர நிர்வாகத்திற்காக ஓய்வெடுப்பதற்கு நேரம் இருக்கிறது. மீத நேரம் என்னுடைய சேவையில் ஈடுபடுங்கள். நினைவிற்கான சார்ட் வையுங்கள். எழுதவும் செய்கிறார்கள். பிறகு போக போக தோற்றுவிடுகிறார்கள். பாபாவை நினைவு செய்வது இல்லை, சேவை செய்யவில்லை என்றால் தவறான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, புறங்கூறுவதில் தங்களுடைய நேரத்தை வீணாக்க கூடாது. மாயை எந்தவிதமான தலைகீழான காரியத்தையும் செய்ய வைத்துவிடக் கூடாது என்பதில் கவனம் வைக்க வேண்டும். தவறான தொடர்பில் வந்து ஒரு பொழுதும் தளர்ந்து விடக்கூடாது. தேக அபிமானத்தில் வந்து யாருடைய பெயர் உருவத்திலும் சிக்கிக்கொள்ள கூடாது. இரண்டாவது, வீட்டின் நினைவின் கூடவே பாபாவையும் நினைவு செய்ய வேண்டும். நினைவின் சார்ட்டின் டைரியை உருவாக்க வேண்டும். நான் முழு நாளும் என்னென்ன செய்தேன், எவ்வளவு நேரம் பாபாவின் நினைவில் இருந்தேன் என்பதை குறிக்க வேண்டும். வரதானம், பணிவு என்ற கவசத்தின் மூலம் வீணானவற்றின் ராவணனை எரிக்கக்கூடிய உண்மையான அன்பானவர் சகயோகி ஆகுக. விளக்கம், ஒருவர் எவ்வளவுதான் உங்கள் குழுவில் குறையை தேடுவதற்கு முயற்சி செய்தாலும் ஒரு சிறிதும் சம்ஸ்கார சுபாவத்தின் மோதல் தென்படக்கூடாது. யாராவது குறை சொன்னாலும் அவமரியாதை செய்தாலும் நீங்கள் புனிதராகிவிடுங்கள். யாராவது தவறை செய்தாலும் நீங்கள் சரியாக இருங்கள். யாராவது மோதலை உருவாக்கினாலும் நீங்கள் அவருக்கு அன்பின் நீரை கொடுங்கள். இது ஏன் இப்படி ஏன் என்பது போன்ற சங்கல்பம் செய்து எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றாதீர்கள். பணிவு என்ற கவசத்தை அணிந்து கொண்டே இருங்கள். எங்கு பணிவு இருக்குமோ அங்கு அன்பும் சகயோகமும் அவசியம் இருக்கும். ஸ்லோகன், எனது என்பதன் அநேக எல்லைக்கு உட்பட்ட பாவனைகளை என்னுடைய பாபா என்பதற்குள் நிறைத்து விடுங்கள். அவ்யக்த சமிஞ்சை, ஆன்மீக கம்பீரத்தன்மை மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். ஆன்மீக கம்பீரத்தன்மையின் அஸ்திவாரம் முழுமையான தூய்மையாகும். எனவே தன்னைத்தான் கேளுங்கள். ஆன்மீக கம்பீரத்தன்மையின் ஜொலிப்பு மற்றும் பொலிவு உங்கள் ரூபம் மற்றும் சரித்திரத்தின் மூலம் ஒவ்வொருவருக்கும் அனுபவமாகிறதா? ஞானத்தின் கண்ணாடியில் உங்களை நீங்கள் பாருங்கள். எனது முகத்தில், நடத்தையில் அந்த ஆன்மீக கம்பீரத்தன்மை தென்படுகிறதா, அல்லது சாதாரண செயல்பாடுகள் மற்றும் சாதாரண முகம் தென்படுகிறதா? ஓம்.